முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினத்துல அதிக லாபம் தரக்கூடிய தொழில்கள்ல ஒன்றாக முயல் வளர்ப்பு கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் முயல் வளர்ப்பது எப்படி, அதுல எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு நிறைய பேருக்கு பல குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கு. இந்த குழப்பத்தை போக்குற வகையில தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் மாவட்டம் சுப்பராமபாளையம் கேம்போர்ட் முயல் பண்ணை நிறுவனர் திரு பி சுரேஷ் அவர்கள் முயல் வளர்ப்பு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
என்னோட பேர் சுரேஷுங்க. நாங்க வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா ராசிபாளையம்ங்கிற ஒரு கிராமத்துல வசிக்கிறோம். கேம்போர்ட் ரேபிட் ஃபார்ம்ங்கிறது என்னோட ஃபார்மோட நேமு. சூலூர் தாலுக்கால வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இது. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க.
இப்ப இந்த முயல் வளர்ப்புல உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் ஏற்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
பாத்தீங்கன்னா அப்பா ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வளர்த்திருக்காரு. அப்போ வளர்த்தும் போது பாத்தீங்கன்னா பட் அப்போ மார்க்கெட்டிங் இல்லை, அது விவசாயிகளுக்கு லோன் மூலியமா கொடுத்து வளர்த்து சொன்னாங்க. பட் அவங்களால யாருனாலுமே வந்து கரெக்டா பண்ண முடியல, பட் மார்க்கெட்டிங்ல ஃபெயிலியர் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அப்பா கிட்ட ஒரு அனுபவம் இருந்தது. இப்போ என்னோட ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டிங், நல்ல ஒரு சேல்ஸ், அந்த முயல் இறைச்சியோட என்னென்ன இருக்கு, எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, என்னென்ன எப்படி சாப்பிடலாம், அது என்ன மாதிரி முயல் வளர்த்தலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால முயல் வளர்ப்பு தான் என்னோட முழு நேர பணியா இருக்கு.
சார், இப்ப முயல் வளர்ப்பு முறைகள்ல என்னென்ன நிலைகள் இருக்கு, முயல்ல என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
முயல்கள்ல பாத்தீங்கன்னாங்க வகைகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஒரு 10 வரைக்கும் வகைகள் இருக்கு. அதுல நாங்க வந்து ஒரு சில பிரீடுகள் மட்டும், அதாவது நம்ம சிச்சுவேஷன் நம்ம கிளைமேட்டுக்கு எது செட் ஆகுதோ அது அந்த மாதிரி பிரீடை எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் கோயம்புத்தூர்ல வந்து தட்பவெப்ப நிலை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மிதமா இருக்கும். வெயிலானாலும் சரி, மழையானாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, மீடியமா இருக்கும். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நியூசிலாந்து ஒயிட் அந்தங்கிற ஒரு கிரேடு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சோவியத் சின்சில்லா டச், அப்புறம் இது ஒயிட் ஜெயிண்ட், கிரே ஜெயிண்ட், பிளாக் ஜெயிண்ட், அங்க மாதிரி ஒரு 7 வகையான முயல்கள் வந்து நாங்க எடுத்து என்னோட ஃபார்ம்ல வந்து ப்ரீடிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன்.
சரிங்க சார், இந்த ஒவ்வொரு முயலுக்கும் என்ன மாதிரியான சார் வேறுபாடுகள் இருக்கும்? இப்ப ஒவ்வொரு முயலுக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ப்பு ரீதியா இருக்குமா, இல்ல எல்லா முயலுமே ஒரே மாதிரி தான் அதனுடைய தன்மை இருக்குமா சார்?
இப்ப நியூசிலாந்து ஒயிட்ங்கிற நியூசிலாந்து கண்ட்ரியில வந்து அது பிரீட் ஆனது. சோவியஸ் சின்சில்லாங்கிற சோவியஸோட சின்சில்லால இருந்து கண்ட்ரில இருந்து பிரீட் ஆனது. அப்போ அந்தந்த கண்ட்ரி தன்மை இருக்கும். பட் நம்ம விஞ்ஞானி சயின்டிஸ்ட் மேபி, அதாவது வந்து இதோட எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம முயல் வளர்ச்சி கழகம் சென்ட்ரல் கவர்மெண்டோட வந்து ஆராய்ச்சி கழகம் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மன்னனூர் என்ற கிராமத்துல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா முயல ரீசர்ச் சென்டர் இருக்கு. அங்க வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் பர்பஸ், பிளஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது எப்படி வளர்த்துறது, எந்த மாதிரி முயல் வளர்த்தணும், எந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்கு. வித்தியாசங்கள் பார்க்கும்போது இறைச்சிக்குன்னு சில வகை முயல்கள் இருக்கு. நம்ம ப்ரீடிங், அதாவது எந்த ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலும் நம்ம அது வந்து ஒரு செக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலி அண்டு முயலை தான் செக் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், லேபுகளுக்கு, அதாவது ஆய்வுக்கூடத்துக்கு இந்த முயல்கள் வந்து நல்ல ஒரு இந்த நியூசிலாந்து ஒயிட் ஒயிட் ஜெயிண்ட் வந்து நல்ல ஒரு கெயினாக போயிட்டு இருக்கு. சோவியத் சின்சிலா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கி நல்ல ஒரு விற்பனை, நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும், நல்ல ஒரு வெயிட் வரும். நம்ம கொடுக்குற தீவனங்கள் பொறுத்து தட்பவெப்பநிலை, நம்ம பண்ணைகள் அமைப்பு முறை, அது எல்லாமே திட்டவட்டமாக பண்ணுனா மட்டும்தான் நல்ல ஒரு கெயினாக பண்ண முடியும் இந்த முயல் வளர்ப்புல.
சரிங்க சார், இப்ப முயல் அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் எல்லாருமே அந்த கூண்டுல வச்சுதான் முயலை பார்த்துருப்போம். முயல் கூண்டு எப்படி சார் அமைக்கிறது, அதனுடைய வசதிகளை அதுக்கு எப்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ
என்னன்னு பாத்தீங்கன்னா முயல் வளர்ப்புங்கிறது கண்டிப்பா நிலப்பரப்புல வந்து ஆடு மாடு வச்சு பண்ற மாதிரி அது பண்ண முடியாது. ஏன்னா அது பறிச்சு அது வலைகளை உண்டாக்குறதுங்கிற ஒரு காரணத்தினால நம்ம கூண்டில் வளர்த்தணும். கூண்டுல வளர்த்தும் போது அதோட ஹைஜீனிக்காகவும் இருக்கு, சுத்தமாகவும் இருக்கு, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாது, மேபி அதோட கிருமிகள் அட்டாக் ஆகாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கேஜுகள், அதாவது வந்து ஒவ்வொரு முயலுக்கும் செப்பரேட், அதாவது பருவமடைந்த ஆண் முயலா இருக்கட்டும் பருவமடைந்த பெண் முயலா இருக்கட்டும் செப்பரேட் கேஜ் இருக்கணும். மீன்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2x2 அங்குற ஒரு அளவுல 2 அடி நீளம், 2 அடி அகலம், உயரம் பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி, மேக்சிமம் ரெண்டு அடி, ஒன்றரை அடியிலிருந்து ரெண்டு அடிக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போ செப்பரேட் பண்ணி நமக்கு வயதுக்கு வந்து ஆண் பெண் முயல்களை வளர்த்தும் போது அதுகளுக்கான தீவன முறைகள் கரெக்டான வழிமுறைகளை பின்பற்றும் போது அந்த முயல்கள் வந்து நல்லா ஒரு வளர்ச்சி அடையும். நம்மளுக்கு இறைச்சி பிளஸ் வந்து அதோட குட்டியினும் தன்மை, அது எப்படி பால் ஊட்டும் முறை எல்லாமே நல்லா இருக்கும். முயல் வளர்ப்புக்கு கண்டிப்பா வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த கூண்டு வளர்ப்புல மட்டும்தான் சாத்தியமே. நிலப்பரப்பில் விட்டு வளர்த்துறதுங்கிறது சாத்தியமற்றது. அது நாங்க என்னோட அனுபவபூர்வமா கிட்டத்தட்ட நாங்க ஒரு 5-6 இயர்ஸா வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீன்ஸ் அந்த முயல் வளர்ப்பு பண்ணையில 6 இயர்ஸ் நாங்க தெரிஞ்சு கொண்ட அனுபவம் வந்து இந்த கூண்டு முறை மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம கை கொடுக்கும்.
சரிங்க சார், பொதுவா இந்த மாதிரி விலங்கு உயிர்கள் அப்படிங்கிறப்ப இந்த சீதோஷ நிலையில காலகட்டம் மாறுதலுக்கு ஏற்ப நோய் தாக்கங்கள் அப்படிங்கிறது பொதுவா எல்லா விலங்குகளுமே காணப்படுது. முயலுக்கு என்ன மாதிரியான நோய்கள் தாக்கம் வந்து விரைவில் வர வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி சார் நம்ம பராமரிக்கணும்?
ஓகே, நல்ல கேள்விங்க. இப்போ ஆடு மாடு கால்நடை எல்லாத்துக்குமே வந்து அந்த மீன்ஸ் அந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மேக்சிமம் இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 4 மந்த் பார்த்து 4 மாதங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மழைக்காலங்கள் பிளஸ் குளிர்காலம்ங்கிறதுனால எல்லா ஒரு கிருமிகள் அட்டாக் ஆகும். அது கால்நடை வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அதே மாதிரி தான் அதுக்கான இப்போ கால்நடைகளுக்கு இந்த ஆடு மாடுகளுக்கு நம்ம ஒரு தடுப்பூசி அல்லது ஒரு அதுக்கான இன்ஜெக்ஷன் அல்லது ஒரு மருந்து கொடுத்து தான் அதுகளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்கு. அதே மாதிரி தான் முயலுக்கும் வரும். முயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான நோயின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவனங்கள் அதாவது பசுந்தீவனங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு கழிச்சல் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கழிச்சல் நோய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சரியான முறையில் நம்ம கவனிக்கலைன்னா முயல் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் அதாவது வந்து மூக்குல பரவக்கூடிய நோயின்னு முயல் எடுத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதாவது வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சோரியாசிஸ் அது சொரின்னு சொல்லுவோம் அது வந்துதான் கண்டிப்பா வந்து ஃபார்ம் புல்ல பரவிடும், பண்ணைகள்ல பரவிடும். அப்போ அதுகளுக்கு நம்ம ஒரு மெடிசின் இருக்கு. அது வந்து அந்த நோய் நோயில மிகப்பெரிய ஒரு நோயின்னு பார்த்தீங்கன்னா முயல்களுக்கு அந்த சொறி நோய் மட்டும்தான். அது தாக்கங்கள் வந்து எல்லாத்துக்கும் பரவக்கூடியங்கிறனால ரொம்ப அது கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். கேர் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கான மெடிசின் கொடுத்தோம்னா அது கிளியர் ஆயிரும். மற்ற நோய்கள் வரக்கான வாய்ப்புகள் கம்மி தான், ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. இது நல்லபடியாக ஒரு விவசாயிகள் வளர்க்கக்கூடிய ஒரு பொருளாத்த இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டு பழகிட்டாங்க. பட் இப்போ முயலங்கிறதுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் தான்.
இப்ப முயல் என்ன மாதிரி உணவுகளை சார் விரும்பி உண்ணும், நம்ம என்ன மாதிரி உணவுகளை அதுக்கு நம்ம கொடுக்கணும்?
முயல்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு குதிரை இது எல்லாமே வந்து தாவர உண்ணிகள். தாவர உண்ணிகள் பாத்தீங்கன்னா அசப்போடும். ஒன்ஸ் அது வந்து ஒருத்தர் சாப்பிட்டு மறுபடி அசப்போட்டு மறுபடி ஜீர்ணிக்கும் தன்மை கொண்டது கால்நடைகள். இது கால்நடைகள் சம்மந்தப்பட்டது தான் முயலுமே. பட் இருந்தாலும் முயல் வந்து ஒன்ஸ் அசப்போடாது. அப்போ அதுக்கான மெல்லிய ஜீரணமாகக்கூடிய இலைத்தலைகளை மட்டும்தான் நம்ம வந்து அதுகளுக்கு உணவாக கொடுக்கணும். அதுல இலைத்தலைகளை பார்த்தீங்கன்னா இப்போ முயல் மசால்னு சொல்லுவாங்க. அப்புறம் கீரை வகைகள் எல்லாமே கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலி மசால், அப்புறம் குதிரை மசால் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்ற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் வந்து முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் காய்கறி வேஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே மருந்து தன்மை கொண்டது. மருந்து நம்ம அது ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும்தான் அது வளரக்கூடிய ஒரு காய்கறிகள் ஆனதுனால அதை வந்து முயல்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட இறைச்சியே ஸ்மெல் வரும். அப்போ வந்து அப்புறம் அது இல்லாமல் கழிச்சல்கள் உருவாருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கீரைகள் எல்லாமே கொடுக்கலாம். அரைக்கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை அந்த கீரை வகைகள் எல்லாமே வந்து எதுவுமே மருந்து இல்லாம அதாவது வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாதது வந்து நம்ம கொடுக்கும் பொழுது முயல்களுக்கு நல்ல ஒரு உணவா இருக்கும். வேலைகள்ல நம்ம உணவு பரிமாறலாம். ஒன்ஸ் வந்து அடர்த்தீவனம், அடர்த்தீவனத்துல நிறைய நம்ம அந்த சிறு தானியங்களை மிக்ஸ் பண்ணி அதுல வந்து குச்சி ஃபெல்லட்டா பண்ணிட்டு அதை வந்து நம்ம தீவனங்களை ஒரு நேரம் கொடுத்துட்டு ஒரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் கொடுக்கும்போது முயல்கள் வந்து ஆரோக்கியம் வளரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
சார், இந்த முயல் வளர்ப்புல என்ன மாதிரியான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இந்த முயல் வளர்ப்புக்கு வங்கிகள் ஏதாவது கடன் உதவி திட்டங்கள் எதுவும் செயல்படுத்துறாங்களா சார்?
இப்போ வந்து பாத்தீங்கன்னா முயல் வளர்ப்புக்குன்னு இப்போ கடன் உதவி திட்டங்கள் வந்து இனி நம்ம மானிய கோரிக்கையா ஒரு கால்நடை அமைச்சரோட கூட நாங்க கொஞ்சம் எல்லாம் பேசியிருக்கோம். அதாவது முயல் வளர்க்கும் விவசாயிகளுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கோம். பட் இப்போ வரைக்குமே வந்து எதுவுமே கடனுதவி இதுக்கு இல்லை சொல்லப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஆடு மாடு கோழிக்கு எல்லாமே வந்து மானிய முறையில் நம்ம கடனுதவி வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு இருக்கு. அது வந்து நான் மானிய முறையில் வந்து நான் முயலுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம். முயல் பண்ண சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அதுக்கு நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், நான் பரிசீலனை பண்ணிட்டு உங்களுக்கு கடனுதவி பண்ணி இந்த மேலும் இந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான பணிகளில் நாங்கள் கொஞ்சம் மும்முரமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் வந்து நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. லாபம் பார்த்தீங்கன்னா இறைச்சிகளை கொடுக்கும்போது மட்டும்தான் இதில் லாபம்னு சொல்ல முடியும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுறதை நம்மளே வந்து இறைச்சிக்காக கொடுக்கும்போது அது நம்மளே வந்து எந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் நம்ம முழுமையாக வந்து நம்ம வருமானத்தை ஈட்ட முடியும். அதே மாதிரி தீவனங்கள் வந்து செலவினங்கள் இல்லாமல் நம்ம நம்மளே உற்பத்தி செஞ்சு கொடுக்குற மூலியமாக லாபங்கள் ஈட்ட முடியும். பண்ணை வளர்ப்பங்களை வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான முறை தான். நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய கால்நடையாக தான் முயல் இருக்குது. பட் இனி வந்து விவசாயிகள் இடையில வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 வருஷம் முன்னாடி இப்போ அப்படியே பரவிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வளர்த்தக்கூடிய ஒரு கால்நடை தான் அது. ஆடு மாடுங்கும் போது வந்து சினம் வளர்த்த முடியாது, வெளியே ஓட்டி மேய்ச்சல் முறையில் ஒரு சிரமமாக இருக்கும். ஆனால் முயலங்கும் போது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஒரு சாதாரண ஒரு பெண்மணியே வந்து ஒரு 500-600 முயல் வரைக்கும் பராமரிக்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். இப்போது அந்த இறைச்சிக்கான டிமாண்டுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கிறதுனால முயல் வளர்ப்பு கொஞ்சம் விவசாயிகள் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க.
சரிங்க சார், இந்த முயல் வளர்ப்புக்கு எவ்வளவு வந்து பொதுவாக செலவாகுது சார்?
எவ்வளவு செலவாகுதுங்கன்னா, அதாவது வந்து ஒரு நம்ம முயல் பண்ணைன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தாய் முயல்களின் எண்ணிக்கை, தாய் முயல்களின் எண்ணிக்கையை வைத்து தான் நம்ம செலவினங்களை நம்ம கணக்கிட முடியும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 10 தாய் முயல், அதாவது வந்து 10 தாய் 10க்கு 3 ஒரு விகிதம், அதாவது வந்து 10 பெண் முயல் 3 ஆண் முயலங்கிற விகிதத்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ அது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு ஒரு முயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீடு, நல்ல ஒரு இதாக இருக்குது, நம்ம வளர்த்தக்கூடிய முறையெல்லாம் இருக்கும்போது அந்த முயல்கள் வந்து ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் கூட அந்த முயல்களை வாங்கி நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதிலிருந்து நம்ம ஆண் பெண் இணை சேர்க்கை செய்துட்டு அதிலிருந்து குட்டிகள் மூலமாக நம்ம பண்ணையில் விருத்திப்படுத்த முடியும். அப்போ நான் இந்த 10+3 13+ கூண்டு அளவு பண்ணையில் பார்த்தீங்கன்னா முன்பணம், அதாவது வந்து நம்ம முன்னாடி போடுறது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து நம்ம முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டோட சேர்ந்து ஒரு 50,000 ரூபா அந்த மாதிரி தான் மினிமம் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம தீவனங்கள் எல்லாம் வந்து சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக வந்து நம்ம பண்ணைகளை கொண்டு போக முடியும்.
இதை தவிர முயல் வளர்ப்புல என்னென்ன மாதிரி முயல் வளர்க்க போறாங்க அப்படிங்கிறவங்க என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை கவனத்துல மேற்கொள்ளணும் சார்?
மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல காற்றோட்டம் உள்ள பண்ணைகள் வந்து மிக மிக முக்கியம். காற்றோட்டம் உள்ள பண்ணைகள் அமைக்கிறது மூலியமா தான் நம்ம முயல்களை வளர்ச்சி அடைய வைக்க முடியும். அதே மாதிரி இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம தாய் முயல்கள் வந்து நம்ம செலெக்ஷன் செய்யும் முறை, அதாவது வந்து தேர்ந்தெடுக்கும் முறை வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீவனங்கள், 3வது பார்த்தீங்கன்னா தீவனங்கள், பசுந்தீவனங்களை வந்து நல்ல கொழுப்பு சத்து மிக்கதா ஒரு கலோரிஸ் அதிகமாக இருக்கிற தீவனங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கான தீவனங்கள் வந்து உற்பத்தி செய்து நம்மளே வந்து நம்ம முயல்களுக்கு கொடுக்கும்போது அது நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு நல்ல ஒரு பிராணியாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால வந்து மிக முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காற்றோட்டம் உள்ள பண்ணை, உணவு, இது இந்த இரண்டு மட்டும் மிக முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இறைச்சிகளை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நகரத்தில் வந்து நல்ல நல்ல ஒரு ஹோட்டல்கள், அதாவது வந்து பெரிய பெரிய ஒரு 5-ஸ்டார் அந்த மாதிரி ஹோட்டல்களில் வந்து நம்ம நிறைய ஒரு என்கொயரி நல்ல மீட்டுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. நம்மளே வந்து இறை கட் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுக்குற மூலிமா நல்ல லாபகரமாக ஈட்டலாம்.
சரிங்க சார், இந்த முயல் வளர்க்கும் போது முயலுக்கு இப்போ ஒரு முயலுக்கு நோய் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அதை எப்படி அந்த முயலை பராமரிக்கிறீங்க, முயலுடைய பராமரிக்குன்னு தடுப்பூசி முறைகள் ஏதாவது மேற்கொள்றீங்களா, மருத்துவ துறையில முயலை எப்படி என்னென்ன மாதிரியான முறைகளை நீங்க பாதுகாத்து பராமரிக்கிறீங்க சார்?
ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா முதல் தாக்கம் வந்து அந்த சொறிகள் மட்டும்தான் வரும், அதுதான் பரவக்கூடிய நோய். மற்ற நோய்கள் வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய நோய், அதாவது கழிச்சல், அப்புறம் சளி இருமல் அதெல்லாம் வந்து பரவர நோய் கிடையாது. அது வந்து நம்ம நம்மளை கட்டுப்படுத்திக்கலாம். இந்த சொரியாசிஸ் வந்து மட்டும் கொஞ்சம் மிக மிக கவனத்துடன் செயல்பட்டோம்னா நம்ம இந்த முயல்களை காப்பாத்திடலாம். நல்லா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சொரியாசிஸ் மட்டும் நம்ம பண்ணையில் பரவாம இருந்துச்சுங்கன்னா முயல்கள் நல்லபடியா வளர்த்து நம்ம கொண்டு வர முடியும்.
சரிங்க சார், இப்ப இந்த மழைக்காலங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருது. மழைக்காலம் குளிர்காலத்தினால முயல்களுக்கு ஏதாவது அதனுடைய உடல்ல மாற்றங்கள் அதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அந்த மாதிரி காலகட்டங்கள முயல் நம்ம என்னென்ன முறைகளை நம்ம பாதுகாக்கணும் சார்?
அதுக்குதாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், அதாவது வந்து காற்றோட்டம் இருந்தாலே போதும் முயல்களுக்கான தீவன முறை, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தாய்மயில் தேர்ந்தெடுக்கும் முறை, அதுல வந்து மிக கவனமா இருந்தாலே போதும். சில டைம்ல இந்த மழைக்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுந்தீவனம் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் ஈரப்பதம் மிக்கதா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கழிச்சல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சமயமா இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு அந்த தீவனங்களை வந்து வாட வச்சு, இந்த பசுந்தீவனங்களை வாட வச்சு நம்ம கொடுக்குற முறையில வந்து அந்த முயல்களை வந்து நம்ம அதை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் மிக்கதை கொண்டு வர முடியும். ஒரு 4 மாதங்கள் மட்டும் ஒரு இடத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாம பாத்துட்டோங்கன்னா நம்ம பண்ணை நல்ல வளர்ச்சி பண்ணி கொண்டு வர முடியும்.
சரிங்க சார், இப்ப ஒரு ஆரோக்கியமான முயல் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் எவ்வளவு எடை இருக்கணும், அதை பார்த்தோன்னு எப்படி இது ஆரோக்கியமான முயல் அப்படிங்கறத நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்?
ஆரோக்கியமான முயல், அதாவது வந்து இறைச்சிக்கான முயல் ஆரோக்கியமான முயல்னு சொல்லலாம். அதாவது வந்து மேக்சிமம், அதாவது அதிகப்படியான எடை பாத்தீங்கன்னா ஒரு 1.75, அதாவது 1.750 கிராம்ஸ்ல இருந்து 2.250 வரைக்கும் அதிகபட்சமான எடைகள் வரும்போது அந்த ஒரு 4 மாதங்களில், அதாவது வந்து குட்டி என்றது உடனே ஒரு 4 மாதங்களில் வந்து இந்த எடையை எட்டும். 4 to 5 மாதங்கள், 5 மாதங்கள் எடையை எட்டும் போது அந்த முயலானது நல்ல ஆரோக்கியம் மிக்கதா இருக்கும். இறைச்சிகள் அதிக சுவையுடன் கூடியதா இருக்கும். அந்த டைம்ல நம்ம அந்த ஒரு 1.75 to 2.5 கிலோக்குள்ள இருக்கிற முயல்களை நம்ம தேர்ந்தெடுத்து இறைச்சிக்காக பயன்படுத்தும் போது இறைச்சியின் சுவை வந்து மிக நல்லதா இருக்கும், மிகவும் டேஸ்டா இருக்கும். பொதுவாக சொன்னா 1.1 தான். நாங்கள் வந்து முயல் வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணிக்கையில் மட்டும்தான் விவசாயிகள் வளர்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு இப்போ ஆடு மாடு வளர்த்துற மாதிரி நம்ம ஒரு பெரிய லெவல்ல, அதாவது தமிழ்நாட்டில் விவசாயிகள் நல்லா பயனடையணுங்கிற நான் கேட்டுக்கொள்கிறேன். அது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த முயல் வளர்த்துறதுக்கு கொஞ்சம் முன்னுரிமை எடுத்து வந்தாங்கன்னா நாங்க இப்போ அனுபவமிக்க பண்ணையாளர்கள், நாங்கள வந்து அதுக்கான சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தர்றோம். அதோட பயிற்சி மூலியமா எப்படி முயல் வளர்த்துறது, அதை எப்படி நம்ம விற்பனை ஆக்குறது, இறைச்சி எப்படி கொண்டு வர்றதுங்கிறது எல்லாமே வந்து நாங்க சொல்லி கொடுப்போம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி எங்க மாற முயல் பண்ணையாளர்களுக்கு வந்து இனி மெம்மேலும் இந்த துறை முயல் வளர்ச்சி துறை வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, கடனுதவி நம்ம மானியத்தோட நம்ம கவர்மெண்ட் வந்து கடனுதவி கொடுத்தாங்கன்னா இனி மெம்மேலும் வந்து இந்த முயல் வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்கிறது எங்களோட ஒப்பீனியன், அதை வந்து கோரிக்கை நாங்கள் சொல்கிறோம். நல்லபடியாக ஒரு லோன் கொடுத்து ஒரு மகளிருக்கான ஒரு முயல் வளர்ப்புங்கிறது கொண்டு வந்து அதை தமிழ்நாடு அரசு கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இது இந்த துறை வந்து தொலைநோக்கு பார்வையோட பார்த்தீங்கன்னா பின்னால வந்து கண்டிப்பா நம்ம பிராய்லர் கோழி மாதிரி நம்ம இந்த முயலை வந்து நம்ம இறைச்சி கொண்டு வர முடியும், சாத்தியமே. அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கவனத்தோட நம்ம செயல்பட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கு உறுதுணையா இருந்து முயல் வளர்ப்புக்கு நாங்கள் நல்ல ஒரு தோல் கொடுப்போம்ங்கிறது உறுதியோட சொல்லிக்கிறேன்.
இது வரைக்கும் முயல் வளர்ப்புல ஏற்பட்ட ஆர்வம், அதனுடைய செயல்பாடுகள், முயலுக்கு கூண்டு அமைக்கிறது, முயலுக்கு வழங்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கறது குறித்து மிக தெளிவாக, மிக அருமையாக, பொறுமையாக உங்களுடைய விளக்கங்களை சொன்னீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
நன்றி, வணக்கம் சார்.
நேயர்களே, இதுவரை முயல் வளர்ப்பு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய கோயம்புத்தூர் மாவட்டம் சுப்பிராமபாளையம் கேம்போர்ட் முயல் பண்ணை நிறுவனர் திரு பி சுரேஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனம் மறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.